السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد فأقيم الصلاة إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்போடு இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகிலே படைக்கப்பட்ட எத்தனை படைப்பினங்களையும் மனிதனுக்காக படைத்திருக்கிறார். மனித வாழ்வினுடைய பயன்பாட்டிற்காகத்தான் படைத்திருக்கிறார். நம்மை பொறுத்தவரையில் வெளித்தோற்றத்தில் அது நமக்கு எந்த பயனும் தராதது போன்று தெரிந்தாலும் மனித வாழ்க்கைக்கு அது அத்தியாவசியமானதாக இருக்கிறது. பூமியும் பூமியில் இருக்கிற அத்தனை பொருட்களும் வானமும் வானத்தில் இருக்கிற அத்தனை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அத்தனை கோளங்களும் மனித வாழ்வினுடைய பயன்பாட்டிற்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனைக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த நவீன கால ஆராய்ச்சிகள் அது ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்த வருகின்றன. சூரியனுடைய வெப்பம் மனித உடலுக்கு எவ்வளவு அவசியமானது, சந்திரனுடைய குளிர்ச்சி எவ்வளவு தேவையானது என்பதனை எல்லாம் ஆய்வு செய்து நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். வானத்திலே நாம் பார்க்கக்கூடிய கண் சிமிட்டுகின்ற அத்தனை நட்சத்திரங்களும் அதனுடைய ஒவ்வொன்றும் மனிதனுடைய பயன்பாட்டிற்காக வேண்டியே படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலகிலே மனிதன் வாழ்வதற்காக வேண்டி இத்தனை பெரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறான். ஒரு குறைந்த கால வாழ்க்கை, குறைந்த கால வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா எண்ணற்ற கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து மனித வாழ்க்கையை சிரமமில்லாமல் நடப்பதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார். நாம் காணுகிற மரங்களும் செடிகளும் பொற்பூண்டுகளும் அத்தனை தானியங்களும் எல்லாமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வாழ்ந்து திரிகிற ஊர்ந்து செல்லுகிற பறந்து செல்லுகிற நடந்து செல்லுகிற அத்தனை படைப்புகளும் மனித பயன்பாட்டிற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இது அத்தனையினுடைய அவசியமும் மனிதனுக்கு இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் நமக்கு அது பயனற்றதாக நமக்கு தோன்றும், ஆனால் உண்மையிலேயே அத்தனையுமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகத்திலே பல கோடி படைப்பினங்களை மனித உபயோகத்திற்காக படைத்திருக்கிறோம், அதே நேரத்திலே மனிதனை எதற்காக படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் என்னை வணங்குவதற்காக, என்னை துதிப்பதற்காக, என்னை அறிந்து கொள்வதற்காகத்தான் மனிதனை படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வை அறிந்து அவனை துதிப்பதிலே மனிதன்தான் அனைத்திற்கும் முன்னோடி. இந்த உலகத்திலே காணுகிற அத்தனை படைப்பினங்களும் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றன, எல்லாமே அல்லாஹ்வை துதிக்கின்றன. செடிகொடிகளும் கூட அல்லாஹ்வை துதிக்கிறது, அல்லாஹ்வை திக்ரை செய்கிறது. எந்த ஒன்றும் இறைவனை துதிக்காமல், அவனை புகழாமல், அவனை தூய்மைப்படுத்தாமல் இந்த உலகத்திலே நீடிப்பதில்லை. எல்லாமே அல்லாஹ்வை துதிக்கிறது, அல்லாஹ்வை வணங்குகிறது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில்லை. அல்லாஹ் சொல்லுவான், எந்த நட்சத்திரங்களும் சூரியனோ சந்திரனோ அது எந்த நிலையிலே போக வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அதிலேதான் அது போய்கொண்டிருக்கிறது. ஒருபோதும் கூட அது மீறுவது கிடையாது. அதனுடைய பாதையை விட்டு, அதனுடைய வட்டப்பாதையை விட்டு அது நகர்ந்து போவது கிடையாது. அதே நேரத்தில் எந்த சூரியனும் சந்திரனும் எந்த படைப்பினங்களும் ஒன்றுக்கு ஒன்று சஜிதா செய்வது கிடையாது, ஒன்றை ஒன்று வணங்குவது கிடையாது. அத்தனையுமே அல்லாஹ்வைத்தான் வணங்குகின்றன. ஆனால் யாரிடத்திலிருந்து இறைவன் தன்னை வணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அந்த மனிதன் தான், அவனுக்கு பகுத்தறிவு வழங்கப்பட்ட போதும் கூட இத்தனை செய்திகளை அல்லாஹ்வுக்கு அவனது மறையின் மூலமும் திருத்தூதர்களின் மூலமும் அவனுக்கு சொல்லித்தரப்பட்ட பின்னரும் கூட இறைவனுக்கு மாறு செய்கிற போங்கு, இறைவன் விதித்த விதிகளுக்கு நேர் எதிராக நடக்கிற போங்கு, மனிதர்களில் ஒருவரை ஒருவர் வணங்குகிற போங்கு, அல்லது மரங்களையும் மட்டைகளையும் கண்டகண்ட பொருள்களையும் வணங்குகிற போங்கெல்லாம் மனிதனத்தில் தான் இருக்கிறது. எந்த சிங்கமோ புலியோ நீங்கள் இன்னொன்றை வணங்குவதை பார்த்திருக்கிறீர்களா, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு கல்லையோ ஒரு மண்ணையோ வணங்குவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மரத்தை வணங்குவதை பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்பின் ஒரு படைப்பை வணங்குவதில்லை, எந்த படைப்பின் ஒரு படைப்பை துதிப்பில்லை. யாராருக்கு என்னென்ன விதிகளை ஏற்படுத்தி இருக்கிறானோ அதன்படியே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அது சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா நிலையிலும் வரம்பு மீறி நடக்குகிற சுபாவத்தை பெற்றிருக்கிற மனிதன், இறைவனுக்கு மாறு செய்கிற எண்ணங்களை கொண்டிருக்கிற மனிதன் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவனுக்கு எத்தனை எத்தனையோ நியமத்துகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார், அள்ளி கொடுத்திருக்கிறார். இந்த மண்ணிலே மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற நியமத்துகளை போல வேறு ஒரு படைப்புக்கும் கொடுக்கப்படவில்லை, எந்த படைப்புக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இவ்வளவு ஒரு உல்லாசமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, சாப்பிடுகிற போது அவன் நினைத்ததை சாப்பிடுகிற நிலை, ஒன்றுக்கும் அது தேடி செல்ல வேண்டும். வயதாகிவிட்டால் நமது பிள்ளைகளின் மூலம், நமது சம்பாத்தியத்தின் மூலம் அல்ல இயலாத நேரத்திலும் நமக்கு உணவை தருகிறான். அதுக்காக நாம் ஓட வேண்டியதில்லை. எந்த சிங்கமும் எந்த புலியும் வயதாகிவிட்டது என்பதற்காக அவருடைய கூட்டுக்குள்ளே இருந்து விடுவதில்லை. வயதாகிவிட்ட போதும் கூட, இளமையிலாகிவிட்ட போதும் கூட அதனுடைய ரிசுக்கை அது தேடித்தான் போகிறது. யாரும் எந்த ஒன்றும் அதற்கு கொண்டு போய் சேர்ப்பதில்லை. ஆனால் உங்களுக்கு அல்ல, மனித சமுதாயத்திற்கு அந்தந்த இளமை வருகின்ற நேரத்திலே, வயோதிகம் வருகின்ற நேரத்திலே, நோய் வருகின்ற நேரத்திலே உங்களுக்குள்ள வயிற்றுக்குள்ள உணவை உங்களிடத்திலே வந்து கொண்டு வந்து சேர்த்துகிறார், உங்களிடத்திலே கொண்டு வந்து அல்ல சமர்ப்பிக்கிறார். இத்தனை வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிற மனிதன் இறைவனுக்கு மாறு செய்கிற போது, அவருடைய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்தவனாக நடக்கிற போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதனை அழிப்பதில்லை, அவனுக்கு வேதனைகளை கொடுப்பதில்லை, சில நேரங்களிலே சோதனைகளை ஏற்படுத்துகிறார், முறையற்ற ஆட்சியாளர்களை அவர்கள் மீது திணிக்கிறார், கருணை இல்லாத மனிதர்களை ஆட்சியாளர்களாக கொண்டு வந்து சேர்க்கிறார், மிருகம் படைத்த மிருக குணம் படைத்தவர்களை மக்களின் மீது அதிகாரம் செலுத்துவதாக கொண்டு வந்து சேர்க்கிறார். அதன் காரணமாக நாம் அத்தனை பேர்களுமே பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறோம், வாழ்க்கையிலே மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகிறோம். இதெல்லாம் எதனால் நடைபெறுகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு செய்தி, ஒரு தகவல் இணையதளங்களின் மூலமாக அங்கங்கே பரப்பப்பட்டது. சமுதாயத்தில் இருக்கிற மக்களிலே 5% பேர் கூட தொழுகை கிடையாது. ஐந்தாள தொழுகை எத்தனை பேர் நிறைவேற்றுறோம்? இந்த மஹல்லாவில் எத்தனை பேர்கள் இருக்கிறோம், எத்தனை ஆண்கள் இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான ஆண்கள் இங்கே வசித்து வருகிறோம், தொழுகைக்கு எத்தனை பேர் வருகிறோம்? 5 சிந்தித்து பார்க்க நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு கூட நமக்கு அவகாசம் இல்லை. ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒரு பயன் இருக்கிறது. 5 தொழுகைகளையும் அல்லாஹ்வுத்தால ஒரே நேரத்தில் தொழுது விட்டு போங்கள் என்று சொல்லிவிட முடியும் இல்லையா? அவனுக்கு அது ஒன்றும் சிரமம் இல்லை. சுபோக்கு வந்தீங்களா, இசா வரையும் உள்ள தொழுகையை தொழுவிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்தையும் இலகுவாக போய்விடும். மறுநாள் வந்தா போதும் பள்ளிவாசலுக்கு. அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அந்த கடமை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பாத்தீமு ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத காணத்தி அலல் மூமினீன் கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட வக்து குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த நேரத்திலே தொழ வேண்டும். தொழுகை அசருடன் சேர்த்து சொல்லக்கூடாது, மாரிஃப் தொழுகை இசாவுடன் சேர்த்து சொல்லக்கூடாது. ஃபஜ்ர் மட்டும் தொழுது விட்டு நான் பாக்கி 4 நேர தொழுகையும் இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்த பிறகு சௌகரியமாக சொல்லக்கூடாது. அந்தந்த நேரங்களிலே அந்தந்த தொழுகையை நிறைவேற்றிவிட வேண்டும். இது கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மோமின்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிற விதி என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறோம்? ஒரு எஜமானன் இலாஹி என்று சொன்னால் எஜமானன், நாமெல்லாம் அவனது அடிமைகள். எஜமானனுக்கு வழிபடுதல் என்பது அவன் சொல்லிய பிரகாரம் நடப்பதுதான். எனக்கு வசதி படல, அதனால நான் வந்து 3 நேர தொழுகை ஒரே நேரத்தில் தொழுதுகிறேன் சொன்னால் அது இதாத் இல்லை, அது வழிபடுதல் இல்லை, அது உன்னுடைய விருப்பத்திற்கு நடப்பது. இதாத்தை ஒரு எஜமானனுக்கு கட்டுப்படுதல் என்பது அவன் சொன்ன நேரத்தில் அதை செய்வது. இந்த தொழுகையை நிறைவேற்றாது விட்டுவிட்ட காரணத்தினால் எத்தனை முசீபத்துகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் வேறொரு இடத்துல சொல்லுவார், என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளும் இதனால் ஏற்பட்டதுதான். யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகிற அத்தனை பிரச்சனைகளும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், வியாபார பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொழில பிரச்சனைகளாக இருக்கட்டும், மன உளைச்சலாக இருக்கட்டும், எது ஏற்பட்டாலும் கூட அத்தனையும் எதனால் ஏற்பட்டது சொன்னால் தொழுகையை விடுவதன் மூலம் ஏற்பட்டவை தான். வேற எதையும் நீங்க போய் தேட வேண்டியதில்லை. யாராவது நமக்கு சூழ்ச்சி செய்திருப்பாங்களோ, சீவனை செய்திருப்பாங்களோ, ஏதாவது வகைகளை தீங்கு செய்திருப்பாங்களோ இல்லைனா நீங்க நினைக்க வேண்டியதில்லை. எல்லா பிரச்சனைகளும் ஏற்படுகிற பிரச்சனைகள் அத்தனையுமே இறைவனை வணங்காது விட்டுவிட்ட காரணத்தினால்தான் ஏற்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், வாக்குமே சலாத்த என்ன சலாத்த கண்ணால் பஷாயுங்கர், தொழுகை என்பது தொழுகை நிலைநிறுத்துங்கள். தொழுகை என்பது நீங்கள் விரும்பாத அறிவுறுத்தல் தக்க கெட்ட செயல் அத்தனையுமே அதை தடுக்கும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ்வுத்தாலா. எதெல்லாம் உங்களது மனம் விரும்பாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களது மனம் அருவறுப்பாக கருதுகிறதோ, எதெல்லாம் உங்களது மனங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறதோ அத்தனையும் தடுத்து நிறுத்தும். எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அத்தனைக்குமே இவைகள்தான் காரணம் என்று நமக்கு விளங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்த ரதியல்லாஹு அன்ஹு, யார் தொழுகை விட்டு நடக்கிறார்களோ அல்லாஹ் கியாமத் நாளில் அவனை சந்திக்கிற போது அல்லாஹ் அவன் மீது கடும் கோபம் கொண்டவனாக சந்திப்பார். உலகத்திலே அவனுக்கு கட்டுப்படாது நடந்த காரணத்தினால், அவனுடைய வரம்புகளை மீறி நடந்த காரணத்தினால் கியாமத் நாளிலே அவனை நாம் சந்திக்கிற போது நம்மை மீது கடும் கோபம் கொண்டவனாக சந்திப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அலி உகைல் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், அபு தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் உகைல், அவன் நான் ரசூலுல்லாஹோடு பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய மார்க்கத்தின் மீதும் எனக்கு ஒரு ஓப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் 3 விதமான நிகழ்வுகள் அந்த பயணத்தில் எனக்கு நடைபெற்றது. அந்த நிகழ்வுகளின் பின்னால் தான் நான் இஸ்லாத்தின் மீது எனக்கு பற்று உண்டானது, நான் இஸ்லாத்திலே இணைந்தேன் என்பதாக அவர் சொல்லி காட்டுகிறார்கள். அதில் ஒன்று, நபிகளாயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தன்னுடைய தேவையை சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மலஞ்சலம் கழிப்பதற்கோ உதவி செய்வதற்கோ அந்த மாதிரி தேவைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் நாடினால் என்னிடத்திலே சொல்வார்கள், உக்கையிலே அதோ அங்கு சென்று அங்கு நின்று கொண்டிருக்கிற மரங்களை சலாம் சொன்னதாக அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது, நீங்கள் என்னோடு வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு வா என்பதாக சொல்வார்கள். நான் அந்த மரங்களிடத்திலே சென்று அப்படி சொல்லுவேன். சொன்ன மாத்திரத்திலேயே இந்த மரங்கள் தன்னுடைய வேறு எப்படியே பிடித்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை நோக்கி விரைவாக வரும். அவர்கள் தங்களுடைய தேவைகளை மறைவாக வைத்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்ட பிறகு சரி சென்று விடுங்கள் என்று சொல்வார்கள். அது தன்னுடைய இடத்திலே போய் சென்று அமர்ந்து கொள்ளும். இந்த காட்சியை நான் கண்ணால் பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே வழிபட்டது. செடி மரம் செடி கொடிகள் அத்தனையுமே அதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டன. கட்டுப்படாத ஒரு ஜென்மம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்று சொல்லுகிற நாம் மட்டும்தான். அதற்கு பிறகு இரண்டாவதாக எனக்கு கடுமையான தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னேன், தண்ணீர் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரே தெரிகிற ஒரு மலையை சுட்டி காட்டி அங்கே சென்று நான் உனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தர சொன்னதாக அந்த மலையிடத்திலே போய் சொல்லி என்று சொன்னார்கள். அதே போன்று நான் அந்த மலையின் மீது ஏறி நான் சொன்னேன், எனக்கு தாகமாக இருக்கிறது, உங்களிடத்திலே தண்ணீர் இருந்தால் எனக்கு கொடுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவராக நான் வந்திருக்கேன் என்று சொன்னேன். அப்போது அந்த மலை பாறை பேசியது. என்ன பேசியது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு என்றைக்கு அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்புசக்கும் வாயிலேக்கும் நாரா ஒகூது அன்னாசு ஒல்ஹிஜாரா. அல்லாஹ் குர்ஆனிலே மோமின்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நரகத்தினுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மாதிரி ஆயத்து இறங்கிய பின்னால் எங்கே அந்த கல்லாக நான் ஆகிவிடுவேனோ என்ற அச்சத்திலே நான் அழுது 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 என்ற கண்ணில் என்னிலே இருக்கிற அத்தனை ஈரப்பதமும் காலியாகிவிட்டது. எனவே இப்போது தங்களுக்கு தருவதற்கு இந்நிலத்திலே தண்ணீர் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று அந்த மலை தெளிவான அரபி வாசகத்திலே என்னிடத்திலே பேசியது. நான் திரும்ப வந்துவிட்டேன். மூன்றாவதாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு ஒட்டகம் வேக வேகமாக ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஓடி வந்தது. அல் அமான் யா ரசூலுல்லாஹ், அல் அமான் யா ரசூலுல்லாஹ், என்னை பாதுகாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று முறையிட்டது. அதற்கு பின்னால் அந்த ஒட்டகத்தினுடைய எஜமானன் ஒரு கிராமவாசி தன்னுடைய கையில நல்ல தீர்ச்சையான வாளை வைத்துக் கொண்டு வேகமாக அதன் பின்னால் ஓடி வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன என்று கேட்டார்கள். அந்த காட்டாருக்கு சொன்னான், யா ரசூலுல்லாஹ், இந்த ஒட்டகம் இதை நான் விலை கொடுத்து வாங்கினேன், பெரும் தொகையை கொடுத்து வாங்கினேன், ஆனால் இதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை, எனக்கு ஒட்டகத்தினுடைய பால் எனக்கு கிடைப்பதில்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போது எங்களது குடும்பத்தார்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை அறுத்து அதனுடைய இறைச்சியை பங்கிட்டுக் கொடுக்கலாம் என்ற நோக்கத்திலே அறுப்பதற்காக முற்பட்டேன், ஆனால் அது விரண்டு உங்களிடத்தில் வந்துவிட்டது என்று அந்த மனிதர் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய எஜமானுக்கு நீ கட்டுப்பட வேண்டியதுதானே, ஏன் அவருக்கு மாறு செய்கிறா என்று கேட்டபோது அந்த ஒட்டகம் சொல்லலாம், நான் ஒன்றும் அவருக்கு மாறு செய்ய வேண்டும் எண்ணத்திலே நான் ஓடி வரவில்லை யார் சூழல்லா, அவருடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுமே இசா தொழாமல் தூங்கக்கூடியவர்கள், ஒரு பயில் இசா தூங்க மாட்டான், இசாவுடைய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் உணவு அறிந்துவிட்டு அவர்கள் உறங்கி விடுவார்கள், இசா தொழிலை விட்டு விடுவார்கள். அல்லாஹால அவர்களை இசா தொழிலை ஏன் விட்டா என்ற குற்றத்திற்காக அவர்களை தண்டிக்கிற போது, நரகத்திலே போட்டு வேதனை செய்கிற போது, நான் அந்த வேதனை எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான், அதிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நான் விரண்டோடி வந்தேன் என்பதாக அந்த ஒட்டகம் ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசியது என்பதாக உக்கையவர் அல்லாஹால ஒரு விஷயத்திலே இப்படி தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். ஒரு நேர தொழில் இருக்கிறதுனால அந்த ஒட்டகம் பயந்திருக்கிறது, மற்ற நான்கு நேரமும் சொல்லக்கூடியவர்கள் தான். ஒரு நேர தொழுகி விடுவதற்காக அந்த ஒட்டகம் எந்த அளவுக்கு பயந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படி பயப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே. மலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிய போது நான் அல்லாஹ் என்னை அந்த நரகத்திலே போட்டு விடுவானோ என்ற அச்சத்திலே என்னுடைய ஈரப்பதமெல்லாம் என்னிடத்தில் இருந்து வறண்டு போய்விட்டது என்று பயப்படுமானால் மனிதன் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும். அதன் காரணமாகத்தான் ஒரு சம்பவத்தை எழுதுவார்கள். ஒரு மனிதனோட சைத்தான் காலையிலிருந்து இரவு வரையிலும் உடனே இருந்தான். சைத்தான் கூட இருந்து யாராவது தொழ முடியுமா? வஜிர தொழுகல, லோறு தொழுகல, அசரி மாரிபு ஈசா எதுவுமே தொழுகல. இரவில் நேரம் வந்த உடனே சாப்பிட்டு விட்டு அவன் படுக்கையை விரித்தான். அவனோடு இருந்து செய்தான் அவனை விட்டு விரண்டோட ஆரம்பித்தான். அப்ப அந்த மனிதன் கேட்டான், காலையிலிருந்து என்னோடய இருந்தையே இப்பயும் என்னை விட்டு வேகமாக விரண்டோடி செல்கிறாய் என்று கேட்டபோது இப்லீஸ் பதில் சொன்னானா, அல்லாஹ் தஆலா என்னை படைத்து எனக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். அவனை நான் ஆண்டாண்டு காலங்களாக அவனை நான் வணங்கி வந்தேன். ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவனுக்கு மாறு செய்தேன். ஆலமுக்கு சுஜூத் செய் என்று சொன்ன போது நான் செய்யவில்லை. ஒரே ஒரு முறை சுஜூத் செய்யாத காரணத்தினால் என்னை சபிக்கப்பட்டவனாக என்னை அல்லாஹ் வெளியேற்றி விட்டான். இன்னைக்கு நீ அஞ்சு தடவை அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யாமல் இருந்திருக்கிற, அல்லாஹ்வுடைய கோபம் உன் மீது எவ்வளவு ஏற்படும் என்று நான் அஞ்சுகிறேன், அது என்னின் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது உன்னை விட்டு நான் விரண்டு விடுகிறேன் என்று சொன்னானா. இது போதாதா? தொழுகை விட்டு நடப்பவனுக்கு இந்த செயல்கள் எல்லாம் போதாதா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றார்கள். அவர்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். தன்னுடைய இனத்தார்களோடு, பிள்ளைகளோடு, மனித மக்களோடு சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் இருந்த உணவுகளை அத்தனை பேருமே கூட்டாக உட்கார்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தோஷமா சாப்பிடுறதுங்கிறது ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது தான் வரும், தனியா உட்கார்ந்து சாப்பிடுறதுல வராது. எல்லா நிலையிலும் அதைத்தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்படி உணவு அருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த கூட்டத்தார் இடத்தில் இருந்து எல்லா உணவுகளும் அங்கே சபைக்கு வந்து விட்டன. எதுவும் அவர்கள் மறைத்து வைக்கவில்லை. யாராவது வீட்டில் என்னென்ன உணவுகள் இருந்ததோ அத்தனையுமே கொண்டு வந்து விட்டார்கள். அது எல்லாருமே பகிர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய் என்பதாக சொல்லிவிட்டு நான் சென்று விட்டேன். இன்னொரு நேரத்திலே அந்த வழியாக நான் வந்தபோது அந்த குடியிருந்த அத்தனை மனிதர்களும் அங்கு இருந்த வீடுகளும் எல்லாமே இடிந்து போய் நாசமாகி கிடந்தன. எல்லாமே அழிந்து போயிருந்தார்கள். அப்போது நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட பலாய் ஏற்பட்டது என்று நான் யோசித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், யா அல்லாஹ், நல்லதானே இருந்தார்கள், இவர்களையும் அழித்து விட்டாய். அல்லாஹ் பதில் சொன்னானா, ஈசாவே, நான் அவர்களை அழிக்கவில்லை, அதனால் நல்லபடியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே தாரிக்கு சலாத், தொழுகை விட்டு வாழ்கிற ஒரு மனிதன் அவர்களை கடந்து சென்றான். அவர்கள் இருக்குகின்ற பகுதிக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தேக்கத்திலே தண்ணீரை எடுத்து முகத்தையும் கை கால்களையும் கழுவி விட்டு அந்த தண்ணீரை அங்கேயே விட்டுவிட்டு போய்விட்டான். தாரிக்கு சலாத், தொழுகை விட்டவனுடைய அந்த சொட்டு நீர் தான் என்று இவர்களுடைய மூளையே நாசமாக்கி விட்டது என்று அல்லாஹ் பதில் சொன்னானாம். அந்த மனிதன் மீது ஏற்பட்டிருக்கிற அந்த தண்ணீர் அவன் மீது பட்டது, அந்த பூமியிலே விழுந்தது, அதன் பாதிப்பு அந்த ஊர் முழுவதையுமே பாதித்து விட்டது என்று அல்லாஹ் சொன்னான் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இவ்வளவு இருக்கிறது, தொழுகை விடுவதன் காரணமாக இவ்வளவு பலாய்கள் இருக்கின்றன. அதை பத்தி சீக்கிரமா யோசிக்கவே மாட்டோம். எப்பவுமே எவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது. இந்த ஹதீஸ்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு வாலிபர் அழுத வண்ணமாக பள்ளிவாசலுக்கு வந்தார். வந்தவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். அவர் சொன்னார், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், அவரை குளிப்பாட்டுவதற்கோ கபனிடுவதற்கோ அவரை அடக்கம் செய்வதற்கோ யாருமே இல்லை, யார சொல்லுல்லா என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அந்த வாலிபரோடு அனுப்பி வைத்தார்கள். அவரோ அவருடைய வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் அந்த ஜனாசாவை முகத்தை திறந்து பார்த்த போது உடம்பெல்லாம் மனித உடம்பாக இருக்கிறது, முகம் மட்டும் கருத்த பன்றியினுடைய தோற்றம். முகம் அப்படியே, பன்றியினுடைய முகம் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தது. அது கருகரு என்று இருந்தது. இவர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் வேகமாக ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து விட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், அந்த மனிதனுடைய முகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வை நேராக அந்த ஜனாசாவுக்கு வந்தார்கள். முகம் அப்படியே மாறாமலே இருந்தது. இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் விசாரிக்கவில்லை. சரி, அவரை குளிப்பாட்டுங்கள். குளிப்பாட்டப்பட்டது, கபனிடப்பட்டது. அதுக்கு பிறகு தொலை வைத்து விட்டு கபரிலே அந்த மையத்தை இறக்கி வைத்து விட்டு காட்சியளித்தது. மையத்தெல்லாம் அடக்கிவிட்ட பின்னால் அங்கே வாலிபர் இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள், இவர் என்ன பாவம் செய்தார், ஏன் இந்த மாதிரி அவருடைய முகம் மாறி இருக்கிறது. இந்த வாலிபர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை ரொம்ப நல்லவர் தான், அவர் எந்த பாவமும் செய்தார் எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒரு ஒத்து தொழிலையும் தொழமாட்டார், தொழுகை விடுவோராக இருந்தார் என்பதால் அவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், தொழுகையை விட்டு நடக்கக்கூடிய மனிதனுடைய கடைசி நிலை இப்படித்தான் ஏற்படும் என்பதாக. ஹதீஸிலே வருகிறது, கடைசி நேரத்தில் அந்த கலிமா சொல்வதற்கு கூட நாய் எழாது தொழுகையை விட்டு விட்டால். அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கின்றன என்று இஸ்லாத்திலே ஹதீஸ்களில் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றன. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தொழுகையை விடுபவர்களுக்கு 12 விதமான பலாய்கள் ஏற்படும். ஒன்று, அவர்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்திலே பரக்கத்து எடுக்கப்பட்டுவிடும், பரக்கத்தை எடுக்காது. நம்ம நினைப்போம் நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பரக்கத் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். இப்ராஹிம் அதுவும் ரஹமத்துல்லா அலைவிடத்தில் ஒருவன் வந்து கேட்டான், பரக்கத்து பரக்கத்துன்னு சொல்றாங்களே அதெல்லாம் சும்மா பொய், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, அவன் நாத்திகள், அதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார்கள், நீ நாயை பார்த்திருக்கிறாயா, நாயோடு உறவாடி இருக்கிறாயா, நாய் நாய் பழக்கமானதானே, ஆட்டோடு உறவாடி இருக்கிறா, உறவாடி இருக்கிறேன், நாய் நிறைய இருக்குமா ஆடு நிறைய இருக்குமா, அதாவது நாய் எவ்வளவு குட்டி போடும், நாய் 7-8 குட்டி போடும் ஒரு பிரசவத்தில், ஆடு 2-3 தான் போடும். இந்த உலகத்தில் அதிகமாக அறுக்கப்படுவது எது அப்படின்னு சொன்னா ஆடுதான். மனிதர்களுடைய இறைச்சி தேவைக்காக வேண்டியும் குர்பானிக்காக வேண்டிய எல்லாத்துக்காக வேண்டிய ஆடுதான் அறுக்கப்படுது, நாய் அறுக்கப்படுறதில்லை. ஆனா ஆடு வந்து அறுக்க 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 மந்தை மந்தையாக பார்த்து கொண்டிருக்கிறோம், நாய் அப்படி பார்த்திருக்கிறாயா இல்ல? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஆடு இருக்கிறதே நேரமாக உறங்கிவிடும், அதிகாலையில் எழுந்துவிடும் சுபோடைய நேரத்தில், அதன் காரணமாக அல்லாஹ் அதிலே பரக்கத்து வைத்திருக்கிறான். இந்த நாய் இருக்கிறது இரவு முழுவதும் கொலைத்துக் கொண்டே இருக்கும், அதிகாலையில் தூங்கிவிடும், அதன் காரணமாக அதற்கு பரக்கத்து இல்லாமல் போய்விட்டது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பஜருடைய நேரத்திலே தூங்கி விட்டோம் என்று சொன்னால் பரக்கத்து இல்லாமல் போய்விடும். ஏதோ அசதியில ரொம்ப முடியல, உடல் நல்ல சரியில்லை, ஏதாவது காரணங்கள் இருந்தா பரவாயில்ல, அது இல்லாம தினமும் பஜருக்கு தூங்கக்கூடிய இடத்திலே பரக்கத்து ஏற்படாது, சம்பாத்தியத்திலே பரக்கத்து ஏற்படாது, வாழ்க்கையிலே பரக்கத்து ஏற்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரக்கத்து எடுபட்டு போய்விடும். இரண்டாவதாக, முகத்திலே தொழுகையாளுக்கு என்று ஒரு நூறு இருக்கிறது, ஒரு பிரகாசம், அந்த பிரகாசம் போய்விடும், தொழுகை இல்லை என்று சொன்னார். மூன்றாவது, மூமின்களுடைய கல்விகளிலே அவரின் மீது வெறுப்பு உண்டாகிவிடும், யாருக்கு அவர் மீது அன்பு ஏற்படாது. நான்காவதாக, மூத்துடைய நேரத்திலே அவருக்கு கடுமையான தாகம் ஏற்படும், உலகத்தில் இருக்கிற அத்தனை நீர் நிலைகளினுடைய நீரை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த தாகம் அடங்காது. அதற்கடுத்து அவருடைய ரூபு எடுக்குகிற போது மலக்குமார்கள் மிக கடுமையான சிரமத்தோடு, சக்கராத்துடைய வேதனை, கடுமையான நிலையுடைய ரூபையர்கள் உடலில் இருந்து கலட்டி எடுப்பார்கள். அதற்கடுத்து அவருக்கு ஈமான் இல்லாமல் மரணிக்கக்கூடிய ஆபத்து உண்டாகிவிடும். ஏழாவதாக, கபரிலே முன்கண்ணக்கீடு அவரை பார்த்த உடனே அவர் மிரண்டு போய் விடுவார், அந்த அதிர்ச்சி. ஏன்னா மலக்குமார்கள் இறங்குகிற போது யாரு தொழுகையை விட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் பார்க்கிற போது அதிர்ச்சியும் பயமும் கலந்து மிகப்பெரிய கலக்கம் அவர்களுக்கு உண்டாகும். அதனால் வந்தவர்களுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல முடியாது. மன் ரப்புக்க என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது, நான் தலதலத்து விடும், அது மாதிரியான நிலை உண்டாகும் கபரிலே. இரண்டாவது, கபர் முழுவதும் இருள் சூழ்ந்து விடும். அதற்கடுத்து கபர் அவரை கடுமையான முறையிலே இரண்டு விழா எலும்புகள் ஒன்றோடு இணைகிற அளவுக்கு நிற்கும். கியாமத்து நாளிலே அல்லாஹ்வுக்கு அவருக்கு கடுமையான கேள்வி கணக்கை கடுமையாக்கி விடுவார். தொழுகையாளர்களை கூட அல்லாஹ் லேசாக கேட்டுவிட்டு அனுப்பிவிடுவார், ஆனால் தொழுகை இல்லாத கேள்வி கணக்கு கடுமையாகிவிடும். அல்லாஹ்வுக்கு அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டவனாக அவர்களை காணுவார். அதற்கடுத்து இறுதியாக அவர் நரகத்திலே போட்டு வேதனை செய்யப்படுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 விதமான நிலைகளை இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம படைக்கப்பட்டதை அல்லாவை வணங்குவதற்காகத்தான். இந்த உலகத்தில் வேலை செய்வதற்கும் சம்பாத்தியம் செய்வதற்கும் சேர்த்துவதற்கும் மாடி மாடியாக கட்டி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்குமாக அல்ல. மனிதனுக்கு என்ன தேவையோ அவன் அதை ஈட்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் வைத்தோம் என்று சொன்னால் எல்லாமே நாசமாகிவிடும். இதை சிந்தனையிலே வைக்க வேண்டும். இறைவனை வணங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு மனதிலே தெளிவாக உட்கார வேண்டும். ஜும்மா அன்னைக்கு கூட அவ்வளவு ஹதீஸ்களில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பாங்கு சொன்ன பிறகு எந்த வேலையும் ஈடுபடக்கூடாது. அதுக்கு முன்னதாகவே குளித்து கிழித்து ரெடியாகிவிட வேண்டும். பாங்கு சொல்லிவிட்டால் உடனடியாக பள்ளிக்கு விரைவதில்தான் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்றவர, பாங்கு சொல்லப்பட்ட பிறகும் கடை மூடாமல் வியாபாரத்தை நடத்துவது, அவசர அவசரமாக இரண்டாவது பாங்கு சொல்லப்பட்ட பிறகு பள்ளிவாசலுக்கு வருவது, அல்லது குத்பா ஓடும் போது வருவது, குத்பா முடிந்த பிறகு வருவது, அல்லது தொழுகை நடந்து கொண்டிருக்கிற போது வருவது, வந்த உடனே அந்த தொழுகை எத்தனை கிடைச்சாலும் பரவாயில்ல, தொழுகையை கடை காட்டாலும் பரவாயில்ல, மிச்சமே அத்தையாத்தான் கிடைச்சது கடைசியில. அதுக்கு கூட அவசர அவசரமாக நிறைவேற்றி விட்டு அவசர அவசரமாக ஓடுவதில் தான் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமே தவிர, இத்தனை முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்த இடத்திலே ஒரு துவா ஓதுகிற போது ஆமீன் சொல்வதற்கு கூட நமக்கு நசீப் இல்லை. எல்லாத்துக்குமே துவா செய்யப்படுது, அந்த துவாவில கூட ஆமீன் சொல்வதற்கு நசீப் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், ஒவ்வொரு தொழிலாளிகளும் அத்தையாத்தில் உட்கார்ந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், யா அல்லாஹ் இந்த சலாத்தை சாந்தியை எங்களுக்கும் யாரெல்லாம் அடியார்கள் நல்லடியார்களாக இருக்கிறார்கள் அத்தனை பேர்களுக்கும் சேர்த்தருள்வாயாக அப்படின்னு நம்ம துவா செய்யறோம் அத்தையாத்திர. அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களின் மீதும் எல்லா நல்லடியார்களின் மீதும் நீ சாந்தியை ஏற்படுத்துவாயாக. அத்தனை மரணித்தவர்களுக்கும் அந்த துவா போய் சேருகிறது, எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஒரு முசல்லி ஓதுகின்ற அந்த துவா அத்தனை முஸ்லிம்களுக்கும், மனிதன் தோன்றியதில் இருந்து இன்று வரையில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களையும் அது சென்று அடைகிறது. ஆனால் தொழுகை விட்டவனை தவிர அவருக்கு அந்த துவா போய் சேர்றதே இல்லை, கிடைக்கிறதே இல்லை. அப்படியேதான், அப்படி என்றால் அல்லாஹால் அதுக்கு எவ்வளவு மகத்துவத்தை வைத்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், அவ்வளவு உயர்வான ஒரு வணக்கம், அந்த வணக்கத்திலே சொல்லப்படுகிற துவா அத்தனை முஸ்லிம்களுக்கும் கிடைக்கிறது. தொழுகை முடித்த பிறகு தீய செயலில் ஈடுபட்டு விடாமல், உடனடியாக ஒரு பாவமான காரியத்தை ஈடுபட்டு விடாமல் அவன் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறான் என்று கேட்கிறான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஹ்மத் செய், எங்களது பாவங்களை மன்னி, எங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்தை செய்யலாம் துவா கேட்கிறோமே, அந்த துவாவிலும் கூட நாம் பங்கு பெறாமல் போவது என்பது எவ்வளவு நமக்கு ஒரு சோதனையான நிலை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ஏற்படுகிற அத்தனை முசீபத்துகளும் இதுகளால் ஏற்படுகின்றன. வேறொரு ஹதீஸிலே வருகிறது, எந்த மனிதர் இன்ன சலாத்தி, தொழுகை விட்டு நடப்பவனுடைய தீமை எவ்வளவு பெருசு தெரியுமா? அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவனோட அக்கம்பக்கத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அந்த தீமையை பங்கு வைத்துக் கொடுத்தாலும் அது தீர்ந்து போகாது. அவ்வளவு கொடிய தீமை தொழுகை விடுவதன் மூலமாக ஏற்படுகின்ற தீமை. நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு உறவாடுகிற உறவினர்கள், நம்முடைய அக்கம்பக்கத்தில் அண்டை வீட்டுக்காரர்கள் அத்தனை பேர்களுக்கும் அந்த தீமையை சென்று அடைகின்ற அளவுக்கு அது அவ்வளவு பாரதூரமானது என்பதாக பெருமானார் செல்வாசம் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எனவே இவையெல்லாம் சிந்தனையில் வைத்துக் கொண்டு ஐங்கால தொழுகை நிறைவேற்ற வேண்டும், அது ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வீட்டிலே தொழுகை இல்லை, பரல் தொழுகை பள்ளிவாசலில் தான். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்து அவன் பள்ளிவாசலுடைய பக்கத்து வீட்டுக்காரன், பள்ளிவாசல் தான் அவன் தொழுகை பரல் தொழுகை நிறைவேற்றமே வேண்டுமே தவிர வீட்டிலே வைத்து நிறைவேற்றக்கூடாது. இரண்டு கண்ணும் தெரியாதவர் ரசூலுல்லாஹி வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய வீடு பள்ளிவாசல் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, யாராவது உதவிக்கு இருந்தா தான் நான் பள்ளிக்கு வர முடியும், என கண்ணு தெரியாது, என்னை அழைத்து வருகின்ற உதவியாளன் சில நேரங்களிலே வெளியில போய்விடுவான், தொழுகை நேரத்தில் அவன் இருக்க மாட்டான், அந்த நேரத்தில் நான் வீட்டிலேயே தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அனுமதி கொடுத்து விட்டார்கள். சொல்ற காரணம் சரியான காரணம், அவர் அழைச்சி விட்டு வர ஆளு இல்லை, அதனால அவருக்கு வரவும் தெரியாது. அனுமதி கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு செல்லலாம் திடீரென கேட்டார்கள், ஆமா பள்ளிவாசல் அழைச்சிட்டு வர ஆள் இல்ல சரி, ஆனா பள்ளியில சொல்லக்கூடிய பாம்பு உங்க காதல விழுமா என்று கேட்டார்கள். பாம்பு சத்தம் கேட்கும், பாம்பு சத்தம் கேட்கிற அளவுக்கு தூரத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பள்ளியில் தான் வந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லலாறு சமூகம். அதெல்லாம் உங்களுக்கு தொழுகை கிடையாது, சித்தி எத்தனை வீடு இருக்கு, யாருக்காவது அந்த சிந்தனை ஏற்படுகிறதா? அதிகாலையில வாங்க சொல்லுகிற அந்த சத்தம் காதை கிழித்துக் கொண்டு கேட்கிறதே, எத்தனை பேர் எந்திரிச்சு வர்றோம்? ஏன் அல்லாஹ்வை நம்ம சோதிக்க மாட்டாங்க? எங்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகை ஆலை தொழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். தொழுகைக்கு விடுவதற்கு எப்பவுமே அனுமதி கிடையாது. போர்க்களத்தில் கூட அனுமதி கிடையாது. போராடி கொண்டிருக்கிற உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போர்க்களத்தில் கூட அனுமதி இல்லை. ஒரு சாரார் தொழ வேண்டும், இன்னொரு சாரார் போர் செய்ய வேண்டும். பயணத்தில் உங்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹால தொழுகை இரண்டு ரக்காத்துகளாக, நான்கு ரக்காத்து கொண்ட தொழுகை இரண்டு ரக்காத்துகளாக குறைந்து தந்திருக்கிறார். வாகனத்தில் உட்கார்ந்தவாறே தொழுகை விட வேண்டும். எந்த நிலையிலும் தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது. சக்கராத்துடைய நிலையிலும் கூட கொஞ்சம் சிந்தனை இருக்குமானால், அந்த அறிவு மங்காமல் இருக்குமானால், தொழுவதற்குரிய செய்கைகளை செய்ய முடியாத நிலை, கையை தூக்க முடியாது, குளிய முடியாது என்ற நிலை இருந்தாலும் கூட மனதளவில் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்துவிட்டால், இந்த சக்கராத்துடைய நிலையிலும் கூட நான் இப்போது தொழுகிறேன் என்று நியத்தை மனதிலே நியத்தை வைத்துக் கொண்டு தொழுவதை போல மனதிலே அவர் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லிக் காட்டுகிறது. மற்ற காரியங்கள் கூட ஏதாவது காரணமா இருந்தால் விட்டுலாம், ஆனால் தொழுகை என்பது அவ்வளவு முக்கியமானது. இவைகளை கவனத்திலே வைத்துக் கொள்ள நம்பக்கூடிய சகோதரர்களே, சில பேருக்கு தொழுகையை பத்தி பேசினாலே கோபம் வந்துடும், என்னடா அஜித் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு. என்னுடைய ஆதங்கத்தை சொல்லி காட்டுகிறேன். நாம் அடைகிற இந்த துன்பம் இந்த சமுதாயமே அடைந்து கொண்டிருக்கிறது நம்முடைய செயலின் காரணமாக. நம்முடைய செயல் தனிப்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் சரியாக இருக்குமானால் நம்மை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது. இஸ்ரேல இருக்கக்கூடிய ஈத பெண்மணி இடத்திலே கேட்டார்களா, முஸ்லிம்களை அவங்களை மயக்க முடியுதா? நம்ம அவங்களே பெரிய கூட்டமா கிறிஸ்தவர்களை போல ஒரு சொற்பமான அளவு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. அவங்களை ஜெயிக்க முடியலையே. இத்தனை நாடுகள் இருக்கிறது, இத்தனை வல்லரசுகளை போன்று வளர்ந்திருக்கிறது இஸ்லாமிய நாடுகள், செய்ய முடியல. அவன் யூத என்ன செய்யணுமோ அத்தனையுமே செய்து கொண்டு அவன் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறான். அவனால் கடுமையாக நாம் பாதிக்கப்படுகிறோம். அப்ப ஒரு கேட்டு ஒரு நிருபர் வந்து கேட்கிறார், முஸ்லிம்கள் ஒரு காலத்திலே உங்களை மிகைப்பார்கள் என்று வந்திருக்கிறது, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்ப அந்த பெண்மணி சொன்னாரா, மிகைப்பாங்க, அது உண்மைதான், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மிகைப்பாங்க, ஆனால் எங்களுக்கு அதை பத்தி பயம் இல்லை. ஏனென்று சொன்னால் எப்போது முஸ்லிம்கள் பள்ளிவாசல்ல ஜுமா தொழுகை போல சுபூ தொழுகைக்கு கூட்டம் சேர்கிறதோ அப்போதுதான் அவர்கள் எங்களை மிகைக்க முடியும். அது நடக்க போறதில்லை. நடக்குமா? ஜுமா தொழுகைக்கு வருகிறது போல சுபூ தொழுகைக்கும் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் கடுமையான வலிமை மிகுந்த சமுதாயமாக ஆகுவார்கள், அப்ப எங்களை மிகைப்பார்கள், ஆனால் இப்போது நடக்காது, எனவே நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் என்று சொன்னாலாம். அந்த நிலையிலான இங்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்மை நாம் செய்கிற இந்த செயல் நம்முடைய நம்மோரோடு நம்ம குடும்பத்தோடு முடிந்து விடுவதில்லை. ஒரு சமுதாயத்தை பாதிக்கிறது, ஒரு சமுதாயத்தை தலைகுனிய செய்கிறது. இவைகளை கவனத்திலே வைத்துக் கொண்டு ஐங்கால தொழுகையை பள்ளிவாசல வந்து நிறைவேற்றுகிற அந்த சபதத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹால இதுபோன்று வன் நெஞ்சர்கள் இடத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான். மனித மிருகங்களாக உலாவிக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர் இடத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதற்குரிய ஒரே ஆயுதம் மட்டத்தில் இருக்கிற ஆயுதம் தொழுகை தான். அந்த தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலம் அவருடைய அத்தனை சூழ்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் நாம் முறியடிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய அந்த தாக்கத்தையும் வலிமையும் இந்த சமுதாயத்துக்கு வழங்குவானாக என்று கேட்டு துறையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹர் தவான் அலமதுல்லா ரபுல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்